So we thank God for that freedom we have.
நமக்கு இப்படி போல கூட்டம் கூடும்படியாக நமக்கு இருக்கக்கூடிய சுயாதீனத்துக்காக விடுதலைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
It's always a great responsibility when we come to hear the word of God.
நாம் இப்படி கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பாய் இருக்கிறது.
The word of God says in Luke chapter 12.
லூக்கா 12 அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.
Verse 48.
48 வசனம்.
In the last part it says to whom much is given much will be required.
அதிகம் கொடுக்கிறவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும் என்று இந்த லூக்கா 12 48 வசனத்தின் பின்னிலே வாசிக்கிறோம் பின்பகுதியிலே.
See, we've had conferences in Tamil Nadu now for more than 27 years.
27 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் இது போல நாம் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களை நடத்தி வருகிறோம்.
And sometimes in 3 or 4 places.
நாம் 3 அல்லது 4 இடங்களிலே இது போல கூடி வருகிறோம்.
And many of us have come for all of these conferences.
நம்மில் அநேகர் இது போன்ற எல்லா கான்ஃபரன்ஸ்களுக்குமே வந்திருக்கிறோம்.
And some have come to the Bangalore conference too.
அதிலும் ஒரு சிலர் நீங்கள் பெங்களூர் கான்ஃபரன்ஸ் கூட வந்திருக்கிறீர்கள்.
And if you total it all up you may have attended 100 conferences like this.
நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் இது போல 100 கான்ஃபரன்ஸ்களுக்கு நீங்கள் வந்திருக்கலாம்.
That means your responsibility before God has increased so much.
அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு எவ்வளவோ அதிகரித்திருக்கிறது. அதிகமான வார்த்தையை கேட்டபடினாலே.
Because God will not then judge us at the same level as a lot of other people who don't have the opportunity to hear these things.
இவ்விதமான காரியங்களை கேட்பதற்கு தருணமே கிடைக்காத மக்களோடு கூட அவர்களைப் போலவே தேவன் நம்மையும் நியாயந்திருக்க மாட்டார். நம்முடைய நியாயத்தீர்ப்பு அதிகமாக இருக்கும்.
So when we hear God's word it can either lift us to a very high level or make us sink to a much lower level.
நாம் இது போல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் உயர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாத பட்சத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் கீழ்நோக்கி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
But it'll never remain the same.
கேட்பதனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் அதே நிலையிலே ஒருபோதும் இருப்பதில்லை.
So I want to tell you that at the end of this conference your spiritual level will either go up or down.
ஆகவே இந்த உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டம் முடியும் தருவாயிலே ஒன்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள் இல்லாவிட்டால் கீழே போயிருப்பீர்கள்.
And that depends on your response to what you hear.
நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அதனுடைய முடிவு இருக்கும்.
One of the sad things that I have seen in many churches in many countries.
அநேக நாடுகளிலே அநேக சபைகளிலே நான் பார்த்திருக்கிற துக்கமான விஷயம் என்ன தெரியுமா?
Is that people are sometimes more spiritual when they are converted than some years later.
ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் அதிக ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுகள் கடந்து செல்ல செல்ல அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவாய் நன்றாக இல்லை.
It's a good thing to ask yourself whether you were more serious about sin 25 years ago than today.
பாவத்தை குறித்து 25 ஆண்டுகள் முன்பதாக அதிக சீரியஸா இருந்தீர்களா அல்லது இப்பொழுது அதிக சீரியஸா இருக்கிறீர்களா?
And the second thing I've discovered
நான் கண்டுபிடித்த இரண்டாவது காரியம்
is that the quality of fellowship between believers decreases with time.
நாட்கள் கடந்து செல்ல செல்ல விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் தரமும் குறைந்து கொண்டே போகிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
Now don't think of your fellowship with people in some other group whom you meet once in a while.
ஏதோ ஒருமுறை சந்திக்கக்கூடிய மக்களோடு கூட எனக்கு நன்றாக ஐக்கியம் இருக்கிறது என்று அதை வைத்து நீங்கள் அளந்து பார்க்க வேண்டாம்.
Think of your fellowship with people in your own church.
உங்கள் சொந்த ஸ்தல சபையில் இருக்கக்கூடிய மக்களோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் எப்படி இருக்கிறது?
Or the people whom you see regularly.
அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய மக்களிடத்திலே உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது?
Or your fellow elders or fellow workers.
அல்லது உங்களுடைய உடன் வேலை செய்கிறவர்கள் அல்லது உங்கள் உடன் மூப்பர் அவரோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் எப்படி இருக்கிறது?
Was your fellowship with them better 25 years ago than today?
இன்று இருப்பதை காட்டிலும் 25 ஆண்டுகள் முன்புதான் என்னுடைய ஐக்கியம் நன்றாக இருந்தது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா?
Now you got to be very honest before God.
இந்த விஷயத்திலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் மிகுந்த நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And the immediate danger is that we may say that's because of the other person's fault.
உடனடியாக இதிலே நாம் சந்திக்கக்கூடிய அபாயம் என்னவென்றால், எனக்கும் என் சகோதரனுக்குள்ள ஐக்கியத்திலே வளர்ச்சி இல்லை. அது ஏன் என்றால் அந்த சகோதரனுடைய குறைதான் என்று நாம் சொல்வதற்கு உந்தப்படுகிறோம்.
When Adam and Eve sinned in the Garden of Eden,
ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்தபொழுது,
they lost holiness first.
முதலாவதாக அவர்கள் பரிசுத்தத்தை இழந்தார்கள்.
They lost their contact with God.
தேவனோடு கூட உள்ள தொடர்பை இழந்தார்கள்.
But immediately they lost their fellowship with each other also.
உடனடியாக இருவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியமும் கூட அவர்கள் இழந்து விட்டார்கள்.
But not only that.
அது மட்டுமல்ல,
Adam blamed his wife for the cause of that fellowship being lost.
அங்கே ஐக்கியம் குறைவுபட்டதற்கு ஆதாம் தான் காரணம் அல்லது ஏவாள் தான் காரணம் என்று ஒரு குற்றம் சொல்லிக் கொண்டார்கள்.
So this is a habit that has been with the human race for 6000 years.
மனுஷ வர்க்கத்திலே இந்த பழக்கமானது 6000 ஆண்டுகளாக இருந்து வருகிறது.
An unwillingness to recognize where I am at fault.
நான் இங்கே தவறு இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு விருப்பமில்லாத ஒரு நிலை காணப்படுகிறது.
If you learned that one thing in this conference, you would have learned the most important thing.
இந்த ஒரு காரியத்தை இந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும், நீங்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம்.
Lord, deliver me from this habit I have inherited from Adam to blame my wife or blame my brother or blame my sister.
ஆண்டவரே, என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியையோ என்னுடைய சகோதரனையோ சகோதரியோ ஐக்கிய குறைவிற்கு இவர்கள் தான் காரணம் என்று குறை சொல்லக்கூடிய ஆண்டவரே, இந்த பழக்கத்தை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும்.
Help me to have the spirit of Jesus who hung on the cross and took the blame for everybody's sins.
எல்லாருடைய பாவத்திற்கும் நானே காரணம் என்று பழியை தன்மேல் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Even though he was not to blame even for one sin.
ஒரு பாவத்திற்கு கூட அவர் மேல் பழி நாம் சொல்லவே முடியாது, ஆனாலும் கூட அவர் ஏற்றுக்கொண்டார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Have you seen the cross?
நீங்கள் சிலுவையை பார்த்தீர்களா?
A lot of us talk about I have understood the cross.
நம்மில் அநேகர் நான் சிலுவையை புரிந்து கொண்டேன், விளங்கிக் கொண்டேன் என்று நாம் பேசுகிறோம்.
You know what the cross is?
ஒரு சிலுவை என்றால் என்ன?
A man took the blame for the sins of other people.
மற்ற மக்களுடைய பாவத்துக்காக அந்த பழியை தன்மேல் ஏற்றுக்கொள்வதுதான் சிலுவை.
Now that's a very deep lesson to learn.
இதை கற்றுக்கொள்வது ஆழமான ஒரு பாடமாக இருக்கிறது.
And if you can come up to that level, you are very close to Jesus Christ.
இந்த நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக வந்து விட்டீர்கள் என்று நாம் சொல்லலாம்.
And there is the secret of holiness and fellowship.
அங்கே தான் இந்த பரிசுத்தத்துக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள ரகசியம் காணப்படுகிறது.
Where I learned to see, Lord, where am I grieving you?
ஆண்டவரே, உம்மை நான் எங்கே துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் கேட்க ஆரம்பித்து விட்டோமா?
See, none of us have become like Jesus Christ yet.
நம்மில யாருமே இதுவரை இயேசுவை போல மாறினதில்லை.
Not you, not me.
நீங்களும் அல்ல, நானும் அல்ல.
So if we have not become like Jesus Christ, there must be some area where God has to show us where we have to become like Christ.
ஆக இயேசுவை போல நாம் இன்னும் மாறவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல மாறாத பகுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பகுதி எது என்பதை தேவன் நமக்கு காண்பிக்க வேண்டும்.
I'm seeing new ways to become like Christ. Almost every month, sometimes every week.
நான் கிட்டத்தட்ட எல்லா மாதங்களிலுமே, சில சமயத்தில் எல்லா வாரங்களிலுமே இயேசுவை போல மாற வேண்டிய பகுதியில் என்ன என்பதை நான் காண்கிறேன்.
I am praying that one day it will come to the place where I get light every day.
ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் வரக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக நான் வளருவேன் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
But one of the prayers I pray is this.
நான் ஜெபித்த ஜெபங்களிலே ஒன்று இதுதான்.
Psalm 139
சங்கீதம் 139
verse 23 and 24
23 24.
I want to encourage all of you to pray this prayer.
இந்த ஜெபத்தை நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Holiness and fellowship are the two most important things required in the church.
சபையிலே பிரதானமான தேவை பரிசுத்தமும் ஐக்கியமும்.
And I'll tell you, we don't have enough of both of them.
இந்த இரண்டிலுமே நம்மிடத்தில் போதுமானாலும் இல்லை என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Even in my home church in Bangalore, we don't have enough of both of them.
என்னுடைய ஸ்தல சபையான பெங்களூர் சபையிலேயும் கூட பரிசுத்தமும் ஐக்கியமும் போதுமான அளவு இல்லை.
And if we want more, we must pray this prayer.
அதிகமாக நமக்கு இது தேவையானால் நாம் இந்த ஜபத்தை செய்ய வேண்டும்.
And if you're an elder brother, you must pray that more than anybody else.
சபைக்கு நீங்கள் ஒரு மூப்பராக இருப்பீர்கள் என்று சொன்னால், மற்ற எல்லாரைக்காட்டிலும் அதிகமாக நீங்கள் இதற்காக ஜபிக்க வேண்டும்.
What is the prayer?
என்ன ஜெபம்?
Search me, O God, and know my heart.
ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
Not search the other person, search me.
ஆண்டவரே, மற்றவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம், என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே.
Know my heart.
என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே.
Try me and know my thoughts.
என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
He is not asking that God will examine his external life.
தன்னுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை ஆண்டவர் அலசி பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை.
In the world, people don't care about their external life.
உலகத்திலே மக்கள் தங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை குறித்து அக்கறைப்படுவதில்லை.
But I think all of us sitting here, we are so concerned about our testimony that we are very careful about our external life.
இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நம்முடைய சாட்சியை குறித்து அதிகமாக கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய வாழ்க்கையில மிகுந்த கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம்.
Now that may not be because you want to glorify God, it may be because you want to have a good testimony.
நல்ல சாட்சி எனக்கு வேண்டும் என்பதனாலே தான் அப்படி வாழ்கிறீர்களே அல்லாமல் தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் அப்படி வாழவில்லை.
But when it concerns what it says here about my heart and my thoughts,
என்னுடைய இருதயம் என்னுடைய சிந்தனை என்று வரும்பொழுது,
only a person who fears God will pray like this.
தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் மட்டுமே இப்படி ஜெபிப்பான்.
Lord, I've got a good testimony before people.
ஆண்டவரே, ஜனங்களுக்கு முன்பாக எனக்கு நல்ல ஒரு சாட்சி இருக்கிறது.
But you search my heart.
ஆனால் நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும்.
You examine me and see my thoughts.
ஆண்டவரே, நீர் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
And see, now this is the real meaning of verse 24, see if there is any way in which I'm hurting you.
24ஆம் வசனத்துடைய உண்மையான அர்த்தம் இதுதான். ஆண்டவரே, ஏதாவது ஒரு விதத்திலே உம்மை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா, வேதனைப்படுத்துகிறேனா, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்று அறிந்து
கொள்ளும். Not am I making you angry.
உம்மை கோபப்படுத்துகிறேனா என்று அல்ல.
God is not angry with you.
தேவன் உங்களோடு கூட கோபமா இல்லை.
Let me tell you the good news.
நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லட்டும்.
God is not angry with you.
தேவன் உங்களோடு கூட கோபமா இல்லை.
But sometimes he is very sad.
ஆனா சில சமயத்திலே அவர் மிகுந்த துக்கப்படுகிறார்.
He is not sad because you didn't get a promotion in your job.
உங்களுடைய வேலையில உங்களுக்கு வேலை குறைவு கிடைக்கவில்லை என்பதனாலே அவர் துக்கப்படவில்லை.
That may make you sad, but it doesn't make God sad.
அது உங்களை வேண்டுமானால் துக்கப்படுத்தலாம், தேவனை யாரும் துக்கப்படுத்த முடியாது.
Because God can do anything.
தேவனால் எல்லாம் செய்ய முடியும்.
He is not sad because you are not making more money.
அதிகமாய் பணம் சம்பாதிக்கவில்லை என்பதனாலே தேவன் துக்கப்படுகிறவர் அல்ல.
He is not even sad because you have some physical ailments in your body.
உங்கள் சரீரத்தில் சில சுகவீனங்கள் காணப்படுவதனால் கூட ஆண்டவர் துக்கப்படுகிறதில்லை.
As long as we live on this earth, we're going to have some type of weakness or sickness in our body.
இந்த பூமியிலே நாம் வாழும் வரையும் இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம், ஒரு வியாதி காணப்படலாம்.
You know, even wearing glasses, it's a form of sickness.
இந்த கண்ணாடி போடுவது கூட, கண் கண்ணாடி போடுவது கூட வியாதியின் ஒரு அறிகுறிதான்.
Because the eyes are not as good as it should be.
கண்கள் இருக்க வேண்டிய பிரகாரமாக செம்மையாக இல்லை என்பதைதான் அந்த கண்ணாடி காண்பிக்கிறது.
As long as we are on this earth, we will always have some type of weakness or sickness.
ஆக இந்த பூமியில் இருக்கும் வரையும் ஏதாவது ஒரு விதமான பலவீனம் காணப்படத்தான் செய்யும்.
And even those who preach the most about healing, I've seen them wearing glasses.
குணமாக்கலை பற்றி அதிகமாக பிரசங்கிக்கிறவர்கள் கூட கண்ணாடி போட்டுக்கிறதை நான் பார்க்கிறேன்.
They don't seem to have any understanding on that.
அதை குறித்து அவர்களுக்கு விளக்கம் இருப்பதாக தெரியவில்லை.
What I'm saying is, that's not what makes God sad that you are wearing glasses.
நீங்கள் கண்ணாடி போட்டால் அது தேவனை துக்கப்படுத்தும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அது தேவனை துக்கப்படுத்தாது.
There are things in our heart, in our inner life that make God sad.
நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற காரியங்கள் அது தேவனை துக்கப்படுத்த முடியும்.
So we need to pray, Lord, what is there in my life that's making you sad?
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த ஒரு காரியம் ஆண்டவரே என்னை துக்கப்படுத்துகிறது என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும்.
I want to ask you to pray that every day.
ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஜெபிக்க முடியாய் கேட்கிறேன்.
Now I know you will pray for one or two days and forget it.
ஒன்று இரண்டு நாட்கள் ஜெபிப்பீர்கள், அதற்கு பிறகு மறந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும்.
Because we are not used to it.
ஏனென்றால் நாம் இந்த ஜெபத்தை ஜெபித்து பழக்கவில்லை.
Let me ask you something.
ஒன்றை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Do you brush your teeth every day?
தினமும் நீங்கள் பிரஷ் பண்ணுகிறீர்களா? பல்லுக்கு பல் துலக்குகிறீர்களா?
Every day.
ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்ணுகிறீர்களா?
But then don't you have to teach that to your children?
ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா?
But once you got into the habit of brushing your teeth, nobody has to remind you do it every day.
ஆனால் இந்த பல் துலக்குகிற பழக்கத்தை தினந்தோறும் ஏற்படுத்திக் கொண்டு விட்டால் அதற்கு பிறகு யாரும் பல்லுவிளக்கு என்று நமக்கு சொல்ல தேவையில்லை.
See, if you go to some jungle where they don't brush their teeth.
ஒரு காட்டுக்குள்ளாக போகிறீர்கள், காட்டு மனுஷர்கள் அங்கே பல் துலக்காத மனுஷரை பார்க்கிறீர்கள்.
And you want to teach them.
அவர்களை பார்த்து நீங்கள் போதிக்க
வேண்டியிருக்கிறது.
தினந்தோறும் பல் துலக்க வேண்டும்.
They will forget some days.
அவர்கள் சில நாட்கள் மறந்து விடுவார்கள்.
But we tell them, don't worry, just keep doing it.
நாம் என்ன சொல்கிறோம்? கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து அந்த பழக்கத்தை விடாமல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
After one or two years,
ஒன்று இரண்டு ஆண்டுகள் கழித்து
you will do it every day.
நீங்கள் தினந்தோறும் மறக்காமல் செய்து கொண்டே இருப்பீர்கள்.
So here is something which we must pick up, a habit just like brushing our teeth.
ஆகவே நாம் பல்லை விளக்குகிறது போல துளக்குகிறது போல இங்கே நாம் தினந்தோறும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் இங்கே காணப்படுகிறது.
Until it becomes a habit.
அது ஒரு பழக்கமாய் மாறும் வரை நாம் அதை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
It can be better than brushing our teeth because we can have this prayer many times in one day.
நாம் பல் துளக்குவதை காட்டிலும் இது நல்ல ஒரு பழக்கமா இருக்கிற அப்படின்னாலே ஒரு நாளிலே ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கும் அதிகமாக நாம் அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
What is the prayer?
என்ன ஜபம்?
Search me, O God.
ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும்.
Know my thoughts.
என்னுடைய சிந்தைகளை அறிந்து கொள்ளும்.
And see if there's anything in me that's making you sad.
உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் உண்டா என்று ஆண்டவரே நீர் பாரும்.
Is there anything in me making you sad?
ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
I tell you, by next year's conference your life will be changed completely.
அடுத்த கான்ஃபரன்ஸ்க்கு வரதுக்கு முன்பதாக அடுத்த வருஷத்துக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறி இருக்கும்.
If you stop searching other people,
மற்றவர்களை ஆராய்ந்து பார்ப்பதை நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள். ஆனால்
well, if you are a father, of course you have responsibility for your children.
நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் ஆம் பிள்ளைகளை குறித்து ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.
If you are an elder brother, you have responsibility for your flock.
நீங்கள் ஒரு மூப்பராக இருந்தால் மந்தையை குறித்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
Or you are a mother, you got responsibility for your children.
அல்லது நீங்கள் தாயா இருந்தால் உங்கள் சிறு பிள்ளைகளை கவனிப்பதற்கு உள்ள பொறுப்பு இருக்கிறது.
The rest of us, we have responsibility only for ourselves.
ஆனால் மீதி உள்ளவர்களுக்கு நம்மீது தான் நமக்கு பொறுப்பு இருக்கிறது.
So it's a good prayer to pray.
ஆகவே ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல ஜெபம்.
Search me, O God.
ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து
கொள்.
என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
See if there's anything in me that's making you sad.
உம்மை துக்கப்படுத்துகிற ஏதாவது காரியம் என் வாழ்க்கையில் உண்டா என்று ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே.
There is a very close connection between holiness and fellowship.
பரிசுத்தத்திற்கும் ஐக்கியத்திற்கும் மிகுந்த நெருக்கம் உண்டு.
There are many people in the world who think they are increasing in holiness.
உலகத்தில் அநேகர் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்கள் உண்டு.
But they are not increasing in fellowship with other brothers who also think they are increasing in holiness.
ஆனால் நாங்களும் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணக்கூடிய மற்ற சகோதரரோடு கூட அவர்களுக்கு ஐக்கியம் இல்லை.
So then you can't build the church.
அப்படியானால் சபையை கட்ட முடியாது.
The church can be built only by people who are building fellowship with others.
எங்கெல்லாம் ஜனங்கள் மற்றவர்களோடு கூட ஐக்கியத்தை கட்டுகிறார்களோ அவர்களை வைத்து தான் நாம் சபையை கட்ட முடியும்.
And I want to say that any holiness without fellowship is a deception.
ஐக்கியம் இல்லாமல் பரிசுத்தம் என்று சொல்லுகிற காரியம் அது வஞ்சனை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Don't forget that.
இதை ஒரு காலம் மறக்க வேண்டாம்.
We can think that we can be holy without having fellowship.
ஐக்கியம் இல்லாமலேயே நான் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But it's not possible.
ஆனால் அது கூடாத காரியம்.
What you call holiness is not holiness.
நீங்கள் பரிசுத்தம் என்று அழைக்கிற காரியம் அது பரிசுத்தம் என்று அல்ல.
Real holiness will always bring fellowship.
உண்மையான பரிசுத்தம் எப்பொழுதுமே ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரும்.
So if your growth in holiness is not bringing better fellowship with other believers, something is wrong with your holiness.
அவங்களுடைய பரிசுத்தத்தினுடைய வளர்ச்சியானது மற்ற சகோதரரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் ஒரு மேன்மையை வளர்ச்சியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அது உண்மையான பரிசுத்தம் அல்ல.
And that could be the devil's way of deceiving you.
இது ஒருவேளை பிசாசு கையாளுகிற வஞ்சிக்கிற ஒரு முறையாக இருக்கலாம்.
Before you stand at the judgment seat of Christ and discover that you deceived yourself the whole your whole life, it's good to discover something now.
நியாய தீர்ப்பின் நாளிலே நியாயசரத்துக்கு முன்பாக நின்று ஐயோ என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக என்னை வஞ்சித்துக் கொண்டேனே என்று அந்த நாளிலே கண்டுபிடிப்பதை காட்டிலும் இந்த நாளிலே கண்டுபிடித்து மனந்திரும் போது நல்லது.
And I want to speak to those who consider themselves to be senior brothers, senior sisters, because you've been in the church for so many years.
நான் பல ஆண்டுகளாக சபையில் இருக்கிறேன். ஆகவே நான் சகோதரர்களே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு சகோதரன் முதிர்ச்சி அடைந்த சகோதரி என்று எண்ணக்கூடியவர்களுக்கு நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன்.
I think you are in greater danger.
நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறீர்கள்.
Because you don't have anybody to exhort you.
ஏனென்றால் உங்களுக்கு புத்தி சொல்வதற்கு யாரும் இல்லை.
You are so senior that you are exhorting everybody else.
நீங்கள் தான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள், புத்தி சொல்கிறீர்கள். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லை.
You need to hear the Holy Spirit more than anybody else.
மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டியிருக்கிறது.
We have to be desperate to hear the voice of the Holy Spirit, otherwise we will deceive ourselves.
பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்பதற்கு மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள முடியும்.
I have seen numerous older brothers and sisters living in self deception.
சுய வஞ்சனையில் வாழக்கூடிய அநேக முதிர்ச்சியடைந்த சகோதரர்களை மூத்த சகோதரர்களை சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Even some in our churches.
நம்முடைய சபைகளிலும் கூட.
Because they think they are holy.
பரிசுத்தமான இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
They are not.
இல்லை.
இட்ஸ் கிளியர் டு மீ.
அது எனக்கு மிகவும் தெளிவா இருக்கிறது.
தேர் இஸ் லீகலிசம்.
அங்கே பிரமாணத்தோன்படி வாழக்கூடிய காரியம்
இருக்கிறது. லீகலிஸ்டிக் பர்சன் இஸ் எ பாரிசீ, நாட் எ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ்.
பிரமாணத்தோன்படி வாழக்கூடியவன் ஒரு பரிசேயன், அவன் இயேசுவை பின்பற்றுகிறவன் அல்ல.
தே ஜட்ஜ் அதர்ஸ் ஆன் எ லீகலிஸ்டிக் பேசிஸ்.
மற்றவர்களை அவர்கள் பிரமாணத்தின்படியாய் நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
That's like the Pharisees condemning the woman caught in adultery.
விபச்சாரத்தில் கையிமயமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்திரியை குற்றம் சாட்டுகிற பரிசேயர்களைப் போல.
The Pharisees thought they were very holy.
பரிசேயர்கள் தாங்கள் மிகுந்த பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
It's very easy to fall into that condition.
ஆனால் மிகவும் எளிதாக அவர்கள் மோசமான நிலையில் விழுந்துவிட முடியும்.
So if we want to get some benefit out of this conference.
ஆகவே இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால்,
Let's pray this prayer.
இந்த ஜெபத்தை நாம் செய்வோம்.
Search me, O God.
ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும்.
Know my heart.
என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
Reveal my thoughts to me.
ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களை எனக்கு வெளிப்படுத்தும்.
During these 2-3 days I only want to think of myself.
இந்த 2-3 நாட்கள் கர்த்தாவே, என்னை மட்டுமே நான் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
Nobody else.
வேறு யாரை குறித்து நான் சிந்திக்க வேண்டாம்.
Just me.
என்னை மட்டுமே.
What you have to speak to me.
ஆண்டவரே, நீர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறீர் என்பதை குறித்தே நான் கர்த்தா இருக்கட்டும்.
It's always been a very scary thought for me when I read Revelation chapter 2 and chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எப்பொழுதே எனக்கு என்னை பயமுறுத்தக்கூடிய அதிகாரங்களாய் அது காணப்படுகிறது.
And I'll tell you what frightens me here.
என்னை அதிகமாய் பயமுறுத்துகிறது என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
You see, these were the Lord's messages to the messengers of the churches.
இவர்கள் தேவனுடைய தூதர்களாய் சபைக்கு தூது சொல்லக்கூடிய செய்தியாளர்களாய் இருக்கிறவர்கள்.
All the churches had elders in the first century.
முதல் நூற்றாண்டில் எல்லா சபைகளுக்கும் மூப்பர்கள் என்று இருக்கிறார்கள்.
Always more than one.
எப்பொழுதுமே ஒன்றுக்கும் அதிகமான மூப்பர்கள் ஒரு சபையில் உண்டு.
There were no pastors in the early days.
ஆதி காலங்களிலே பாஸ்டர்கள் என்று ஒன்று இல்லை.
Pastor was a gift God gave to different people in the church.
பாஸ்டர் என்று சொல்லுவது வித்தியாசமான நபர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வரம் தான் அந்த போதக ஊழியம்.
Just like apostle or prophet or evangelist.
அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன் என்று சொல்வது போல.
But the leaders of the churches we read in the New Testament were always called elders.
ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைகளிலே உள்ள தலைவர்கள் எப்பொழுதுமே மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம்.
But Christians don't care for the word of God, that's why they don't follow that practice.
கிறிஸ்தவர்களோ வேத வசனத்தை குறித்து அக்கறைப்படுவதே இல்லை, ஆகவே தான் அந்த வேத முறைகளையும் பின்பற்றுவதும் இல்லை.
So that is why they call them reverend and bishop and pastor and so many titles.
ஆகவே தான் reverend என்று அழைக்கிறார்கள், bishop என்று அழைக்கிறார்கள், pastor என்று அழைக்கிறார்கள், எத்தனையோ பட்டங்கள்.
That's because they don't care for scripture.
வேத வசனத்தை குறித்து சற்றேனும் அக்கறை படாமல் இருப்பதனால தான் அப்படி அழைக்கிறார்கள்.
If you care for scripture, you'll follow what scripture says.
வேத வசனத்தை குறித்து நீங்கள் தரிசனமுள்ளவராய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறதை பின்பற்றுவீர்கள்.
Churches had elders.
ஆகவே சபையிலே மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
And among the elders, usually one of them would have the gift of speaking God's word.
அந்த மூப்பர்களிலே வழக்கமாக ஒருவர் தேவனுடைய வார்த்தை பேசக்கூடிய ஒரு வரத்தை பெற்றிருந்திருப்பார்.
Not many have a gift of speaking God's word.
தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு அநேகருக்கு வரங்கள் இல்லை.
The primary qualification for an elder is not that he can preach God's word, but that he's got a father heart for people.
ஒரு மூப்பனுடைய பிரதானமான தகுதி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது அல்ல, ஆனால் ஒரு தகப்பனுடைய இருதயம் இருப்பதுதான் ஒரு மூப்பனுக்குரிய தகுதி.
Do you know that an uneducated man can still be a very good father in a home?
படிக்காத ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
And a very educated man can be a very useless father in a home.
இன்னொரு குடும்பத்திலே நன்றாக படித்த ஒரு மனிதன் ஆனால் பிரயோஜனமில்லாத அப்பா தகப்பனாக இருக்கிறார்.
In the same way among elders, some who are not gifted with the word of God can be very good fathers.
அதே போல மூப்பருடைய விஷயத்திலேயும் கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய வரம்பராத சகோதரன் நல்ல மூப்பராக இருக்க முடியும்.
And some who got great gift as speaking the word may not be have a father heart.
அதே சமயத்திலே ஒரு சில மூப்பர்களுக்கு நல்ல பேசக்கூடிய வரம் இருக்கலாம், ஆனால் தகப்பனுடைய இருதயம் இல்லாமல் இருக்க முடியும்.
God is a father.
தேவன் நல்ல ஒரு தகப்பன்.
And he wants elders who are like fathers.
ஆகவே மூப்பர்களும் தகப்பன்மாரை போல இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
Preaching gift God can give easily to anybody.
பிரசங்கிக்கக்கூடிய வரத்தை தேவன் எளிதாக யாருக்கும் கொடுத்து விட முடியும்.
It is something that is given, it's like a gift.
அது கொடுக்கப்படுகிற ஒன்று, அருளப்படுகிற ஒன்று, அருள் அல்லது கொடை.
Being a spiritual father is something you have to grow up to.
ஆகவே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருப்பது என்பது அதை நோக்கி வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி ஆகும்.
It comes as we grow in love.
நாம் அன்பிலே வளரும் பொழுது அது வருகிறது.
If God sees that you want to love his people.
தேவன் தம்முடைய ஜனங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
He will give you his heart.
அப்படி நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்தால் தம்முடைய இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
One of the promises that God gave Israel in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம்
was in Jeremiah chapter 3.
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம்.
Jeremiah chapter 3.
எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3 அதிகாரம்.
This is a prophecy of what the Lord would do in the new covenant.
புது உடன்படிக்கையிலே காலத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதற்கு ஒரு தீர்க்கதரிசனமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
In the last part of verse 14,
14 வசனத்தின் பின் பகுதியிலே
he says I will take you one from a city and two from a family and I'll bring you to Zion.
எரேமியா 3 அதிகாரம் 14 வசனத்தின் பின்பகுதி, நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வருவேன்.
In other words, everybody in your family may not be converted.
இன்னொரு பொருள் என்னவென்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது.
And sometimes in a city there may be only one.
சில சமயத்தில் ஒரு ஊரிலேயே ஒரு ஆள் தான் இருக்கலாம்.
But the Lord will bring one from here and one from there.
ஆனால் தேவன் இங்கே ஒருவருமாக அங்கே ஒருவருமாக பொறிக்கிறார்.
Just look at the crowd here now.
இப்போது இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க.
God has brought one from here and one from there.
தேவன் இங்கே ஒருவராக அங்கே ஒருவராக கொண்டு வந்திருக்கிறார்.
One from one family, another from another family.
இந்த குடும்பத்திலிருந்து ஒரு நபர், அந்த குடும்பத்திலிருந்து ஒரு நபர்.
That's what he said he would do in the coming day.
வரக்கூடிய நாட்களில் இதை தான் செய்ய போகிறேன் என்று அவர் சொன்னார்.
Then he said I'll bring them to Zion.
நான் அவர்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன்.
Now Zion is a picture, is an Old Testament expression for a new covenant church.
புது உடன்படிக்கை சபைக்கு ஒரு விளக்கமாக தான் பழைய உடன்படிக்கையிலே சீயோன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது.
There are a lot of churches that call themselves Zion.
இன்றைக்கு அநேக சபைகள் தங்களை சீயோன் சபை என்று அழைத்துக் கொள்கிறார்கள்.
How do you know whether you come to Zion?
நீங்கள் சீயோனுக்கு வந்து விட்டீர்களா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்?
To me there is one mark.
என்னை பொறுத்தவரை நீங்கள் சீயோனுக்கு வந்து விட்டீர்களா இல்லையா என்பதை ஒரு அடையாளத்தில் அறிந்து கொள்ளலாம்.
And that is written in the next verse.
அது அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
In Zion I will give you shepherds after my own heart.
சீயோனிலே உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்.
Who will feed you on knowledge and understanding.
அவர் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள்.
Not knowledge and understanding of the Bible.
வேதத்தை குறித்த அறிவு புத்தியோ அல்ல.
But knowledge and understanding of God.
தேவனை குறித்த அறிவும் புத்தியும்.
The fear of the Lord is the beginning of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம்.
That doesn't mean Bible knowledge.
அது வேத அறிவு என்று பொருள் அல்ல.
It means knowing God.
தேவனை அறிந்து கொள்வது.
A lot of people who know the Bible who don't know God.
அநேகர் தேவனை அறிந்து வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், தேவனை அறியவில்லை.
And a lot of people who know God who may not be able to know, you know, quote verses in the Bible so easily.
தேவனை நன்றாக அறிந்திருக்கிறவர்கள் சில சமயத்திலே வேத வசனத்தை அங்கேயும் சுட்டி காண்பிக்க முடியாமல் இருக்கலாம்.
The devil knows the Bible very well but he doesn't know God.
பிசாசு வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறான், ஆனால் தேவனை அவன் அறியவில்லை.
He knows about God but he doesn't know God.
தேவனை பற்றி அறிந்திருக்கிறான், தேவனை அறியவில்லை.
So the mark that you have come to Zion is that you have come to a church which has got a shepherd after God's own heart.
சீயோனுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதனுடைய நிரூபணம் என்னவென்றால், அங்கே தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களிடத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள்.
God's heart is not the heart of a teacher, it's the heart of a father.
தேவனுடைய இருதயமானது ஒரு ஆசிரியருடைய இருதயம் அல்ல, அது தகப்பனுடைய இருதயமாய் இருக்கிறது.
So if your elder brother has got the heart of a father, you are a very blessed person.
அவருடைய சபையின் மூப்பர் உங்களுக்கு தகப்பனை போல இருக்கிறார், அவர் அப்படிப்பட்ட இருதயம் அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
If your elder brother is just a good preacher, you need to pray for him.
உங்களுடைய மூப்பர் அவர் வெறும் பிரசங்கியாரே மட்டுமே இருப்பார் என்று சொன்னால் அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Because preachers cannot build churches.
பிரசங்கியார்கள் ஒரு காலம் சபையை கட்ட முடியாது.
They will build schools and classrooms.
அவர்கள் வகுப்பறைகளையும் பள்ளிகளையும் கட்டுவார்கள்.
And that is what many churches are.
இன்றைக்கு இப்படி தான் अनेक சபைகள் காணப்படுகிறது.
A big classroom with a teacher teaching some wonderful things up in front.
ஒரு பெரிய வகுப்பறை, அங்கே ஆசிரியர் அவங்க பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்.
You know, like you can go for some classes in the city and you may not know all the others in the class. There may be 1,000 students in that class.
நீங்க ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பள்ளிக்கு போகலாம், அங்கே பள்ளியில மற்ற பிள்ளைகள் எல்லாம் யாருன்றே அறியாமல் இருக்கலாம், தொடர்ந்து நீங்கள் பள்ளிக்கு போய்கொண்டே இருப்பீர்கள்.
But in a family you can't say you don't know each other.
ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது எனக்கு இவரை தெரியாது அவரை தெரியாது என்று சொல்ல முடியுமா?
Teachers build classrooms and fathers build families.
ஆசிரியர்கள் வகுப்பறைகளை கட்டுகிறார்கள், ஆனால் தகப்பன்மார்கள் குடும்பத்தை கட்டுகிறார்கள்.
Many churches are like classrooms.
அநேக சபைகள் வகுப்பறைகளை போல இருக்கிறது.
There's a lot of good teaching.
நல்ல போதனைகள் இருக்கிறது.
There are some churches in the world with 30,000 people now.
உலகத்தில் இன்றைக்கு சில சபைகளில் 30,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
Is the leader a father?
அங்க உள்ள தலைவர் ஒரு தகப்பனா இருக்கிறாரா?
No, he's a school teacher.
இல்லை, அவர் வகுப்பு ஆசிரியர்.
Maybe a very good school teacher.
ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம்.
You can't be a father to so many people.
அவ்வளவு பேருக்கு தகப்பனாக அவர் இருக்க முடியுமா?
And I don't think such leaders have any interest in being a father.
அப்படிப்பட்ட தலைவர்கள் தகப்பனாக இருப்பதற்கு விருப்பம் இருக்கிறது என்று கூட நான் எண்ணுவதில்லை.
It's easier to be a teacher than a father.
தகப்பனாக இருப்பதை காட்டிலும் ஆசிரியராக இருப்பது என்பது மிகவும் எளிது.
No, you just teach the students.
மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
If somebody fails, never mind, he'll leave the school.
யாராவது ஃபெயில் ஆனா என்ன, பாஸ் ஆனா என்ன, நமக்கு என்ன, படிச்சு முடிச்சுட்டு அவன் ஸ்கூல விட்டு போய்விடுவான். நீங்களும் சொல்லிக் கொடுத்து போய்விடுவீர்கள்.
Whether the students fail or pass, I get my salary.
பையன் பாஸ் பண்ணினாலும் ஃபெயில் ஆனாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைத்து விடுகிறது.
And if I get a better salary in some other school, I'll go to that school.
இந்த பள்ளியை காட்டிலும் அந்த பள்ளியில் எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தால் நான் இதை விட்டு விட்டு அங்கே போய் விடுவேன்.
And that's how you see fathers, I mean pastors, changing churches.
இப்படித்தான் பாஸ்டர்மார்கள் சபையிலே மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாற்றத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
In many western countries a pastor will stay in a church only for 3 years.
அநேக மேலை நாடுகளில் உள்ள சபைகளிலே அதிகபட்சம் ஒரு பாஸ்டர் சபையிலே தங்கி இருப்பது 3 வருடம் தான்.
Because he's got only 150 sermons in his book.
ஏனென்றால் அவரை ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய புத்தகத்தில் 150 பிரசங்கம் தான் இருக்கும்.
And that all finishes in 3 years.
அந்த 150 பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது 3 வருஷம் முடிந்துவிடும்.
Then he has to go to another church.
அதுக்கு பிறகு வேற ஒரு சபையில் இந்த காரியங்களை பிரசங்கிக்க போக வேண்டும்.
Preach those same messages again there.
அதே செய்திகளை மீண்டும் 150 செய்திகளை அடுத்த 3 ஆண்டுகள் பிரசங்கிப்பார்.
These are school teachers going from place to place.
இவளெல்லாம் யார், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய வகுப்பு ஆசிரியர்கள்.
Have you ever heard of a father leaving his family and going to another family after 3 years?
தகப்பன் இந்த குடும்பத்தை விட்டு 3 ஆண்டுகள் கழித்து வேறொரு குடும்பத்துக்கு தகப்பனாக போறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
Even that happens in America nowadays.
இன்றைக்கு அமெரிக்காவிலேயும் இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது.
Fortunately it doesn't happen in our country.
அதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டிலே அது அப்படி நடைபெறுவதில்லை.
Except where some western influences come.
விதிவிலக்காக சில மேலை நாட்டு ஆதிக்கம் தாக்கம் வந்திருக்க இடங்களை தவிர மற்ற இடங்கள் நடப்பதில்லை.
In some slums where they don't get married properly.
அல்லது இந்த குடிசை வாழ் பகுதிகளிலே அவர்கள் திருமணமாகாமல் அவர்கள் அப்படி கூடி வாழ்கிறார்கள், அதே போல இடங்களிலே இப்படி நடைபெறுகிறது.
Fathers are committed to their flaw.
தகப்பன்மார்கள் தங்களுடைய மந்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்துள்ளா இருக்கிறார்கள்.
They never retire.
ஒரு காலம் அவர்களுக்கு ஓய்வு என்பது இல்லை.
Even if he is 90 years old, he doesn't retire.
அவருக்கு 90 வயதானாலும் கூட அவர் தன்னுடைய வேலையை ஓய்வு எடுப்பதில்லை.
Teachers will retire when they are 60 or 70.
ஆசிரியர்களுக்கு 60 வயதானால் அவர்களுக்கு வேலை ஓய்வு வந்துவிடும்.
Shepherds after God's own heart means the heart of a father.
தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் என்று சொன்னால் ஒரு தாப்புரண இருதயத்தை பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் என்ற அர்த்தம்.
But you know the prominence very often in a church is for the man who speaks.
ஆனால் ஒரு சபையிலே முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் பேசுகிற வரம் பெற்றவருக்கு தான் கொடுக்கப்படும்.
So the Lord sends a message in Revelation 2 and 3 to the person who is speaking in every church.
ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே ஒவ்வொரு சபையிலும் பேசக்கூடிய வரம் பெற்றவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்.
He was not the only elder.
அங்கே அவர் மட்டும் தான் ஒரே மூப்பர் அல்ல.
But he was the one who was giving the word.
ஆனால் அங்கே வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர்.
And the Lord says, I have something to say to you.
நான் உன்னிடத்தில் சொல்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And to some of them he says, you don't know your real condition.
உங்களுடைய உண்மையான நிலை உங்களுக்கு தெரியவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு சிலருக்கு.
That is the part that scares me.
இது இந்த பகுதி தான் என்னை அதிகமாக பயமுறுத்துகிறது.
Because I am speaking the word so often.
என்றால் நான் அடிக்கடி வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
And I am really afraid if God has to say to me, you don't know your real condition.
உங்களுடைய மெய்யான நிலை உங்களுக்கே தெரியவில்லை என்று எனக்கு சொல்லிவிடுவார் என்று உண்மையாலுமே நான் அதை குறித்து பயமடைந்திருக்கிறேன்.
So those of you who are very eager to preach God's word to other people.
ஆகவே மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்றதான தாகம் வாஞ்சி உள்ளவர்கள்.
Listen to this.
இதை கேளுங்கள்.
It's possible that God has to say to you, you don't know your real condition.
உன்னுடைய மெய்யான நிலைமை உனக்கு தெரியவில்லை என்று தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய நிலை இருக்குது இருக்க கூடுமோ என்று நான் பயப்படுகிறேன்.
I'll tell you honestly, I meditate on Revelation 2 and 3 often.
அடிக்கடி நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
I have shared that with all the elders in our churches.
எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மூப்பர்களிடத்திலும் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
You must read Revelation chapter 2 and chapter 3 frequently.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை அடிக்கடி நாம் வாசிக்க வேண்டும்.
You must read Paul's letters to Timothy and Titus, those three letters frequently because they are written to church leaders.
சபை தலைவர்களுக்கு எழுதப்பட்டபடினாலே நீங்கள் 1-2 தீமோத்தேயு மற்றும் தீத்து 3 புத்தகங்களை அடிக்கடி நீங்கள் வாசிக்க வேண்டும்.
Those are more important for leaders.
தலைவர்களுக்கு இது மிக முக்கியமானது.
Because we don't know our condition.
என்ன நம்முடைய நிலைமை நமக்கு தெரியவில்லை.
Paul tells Timothy, flee from the love of money.
பண ஆசையை விட்டு விலகி ஓடு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
Do church leaders need to flee from the love of money?
சபை தலைவர்கள் பண ஆசையை விட்டு விலகி ஓட வேண்டியிருக்கிறதா?
Timothy was Paul's most wholehearted worker.
தீமோத்தேயு பவுலுடைய மிகுந்த முழுஇறுதியுடைய ஒரு உடன்படியாக இருந்தார்.
He needed to run away from the love of money.
அவர் பண ஆசையை விட்டு விலகி ஓட வேண்டியதா இருந்தது.
If you think you don't need to run away from the love of money.
பண ஆசையை விட்டு நான் விலகி ஓட தேவையில்லை அப்படிப்பட்ட நிலை எனக்கு இல்லை என்று சொன்னால்.
If you think you've already overcome that.
ஏற்கனவே நான் அதை மேற்கொண்டு விட்டேன் என்று சொல்லவில்லை.
I want to say you haven't understood yourself.
நீங்கள் உங்களை இன்னுமாய் விளங்கிக் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
You need to pray, search me, O God.
ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Paul told Timothy, flee from youthful lusts.
பாலிய இச்சை விட்டு விலகி ஓடு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார்.
Does a 45 50 year old man like Timothy need to flee from youthful lust?
45 50 வயது நிரம்பிய தீமோத்தேயு வாலிப இச்சைக்கு பாலிய இச்சைக்கு விலகி ஓட வேண்டியிருக்கிறதா?
Yes. How much more younger people?
அப்படியானால் வாலிபர்களே நீங்கள் எவ்வளவு அதிகமாக விலகி ஓட வேண்டியிருக்கிறது?
Married people need to flee from youthful lust.
திருமணமானவர்களே பாலிய இச்சை விட்டு விலகி ஓட வேண்டியிருக்கிறது நீங்கள்.
You know, very often the Lord has to say you are preaching to other people, you don't know your own condition.
அடிக்கடி தேவன் சொல்றது என்னவென்றால் நீ மற்ற மக்களுக்கு செய்கிறாய் உன்னுடைய நிலைமை உனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார்.
So if we want to understand more about holiness and fellowship,
ஆவி பரிசுத்தத்தை குறித்து ஐக்கியத்தை குறித்து அதிகமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
we got to think back in time.
நாம் காலத்துக்கு பின்னாக போய் பார்க்க வேண்டும்.
Before the world was created.
இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செல்ல வேண்டும்.
Before the angels were created.
தூதர்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக.
You know, God has given us a mind where we can think back.
நாம் பின்னால் முன்னால் நடந்த காரியங்களை எண்ணி பார்ப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார்.
And think back to that time when nobody was there except Father, Son and Holy Spirit.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தவிர வேறு யாருமே இல்லாத அந்த முந்திர நாட்களை முந்திய நித்தியத்தை எண்ணி பாருங்கள்.
What did they have?
அவர்களுக்கு என்ன இருந்தது?
Did they speak in tongues?
அந்நிய பாஷை பேசினார்களா?
No.
இல்லை.
Did they have healing?
சுகமளித்தல் அங்கே இருந்ததா?
No.
இல்லை.
They didn't have bodies. There was no need of healing.
அவர்களுக்கு சரீரமே இல்லை. ஆகவே குணமாக்குதல் அந்த நேரத்தில் தேவையில்லாத ஒன்றாக இருந்தது.
Did they have money?
பணம் இருந்ததா?
No.
இல்லை.
Think of what did they have?
பின்னர் என்னதான் அவர்களுக்கு இருந்தது என்று எண்ணி பாருங்கள்.
They had holiness.
அவர்களுக்கு பரிசுத்தம் இருந்தது.
And they had fellowship.
அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது.
Way back.
இவ்வளோ காலங்களுக்கு முன்பதாக.
That is what we need.
அதுதான் நமக்கு தேவை.
How did that get lost?
அது எப்படி இவ்வளவு காலமா நிலைத்திருந்தது?
They never lost it among themselves.
அது எப்படி தவறி போனது? அவர்களாகவே இந்த பரிசுத்தத்தில் ஐக்கியத்தில் இழக்கவில்லை.
Father, Son and Holy Spirit always been holy and fellowship.
பரிசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தமாயும் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கிறார்கள்.
The moment they created something.
ஆனால் எப்பொழுது ஒன்றை அவர்கள் சிருஷ்டித்தார்களோ,
and that also created something with a free will.
சுயாதீனத்தை கொடுத்து சுயசித்தத்தை கொடுத்து எப்பொழுது ஒன்றை உண்டாக்கினார்களோ.
See, for example,
உதாரணமாக
Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம்.
We read, in the beginning God created the heaven and the earth.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம்.
In the beginning God created the heaven and the earth.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார்.
And that is referring to all this sun, moon and stars and all that.
அது சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் குறிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்று சொல்லும்பொழுது.
No angels, no human beings.
அப்பொழுது மனிதர்களும் இல்லை, தூதர்களும் இல்லை.
There was no sin.
பாவமும் இல்லை.
All the stars were obeying God.
எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தது.
The stars and
நட்சத்திரங்கள்,
everything.
கோள்கள் எல்லாம் தேவனுக்கு அப்படியே.
Whatever God created.
தேவன் என்னெல்லாம் சிருஷ்டித்தாரோ.
Everything was obeying God. Perfectly.
எல்லாமே தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தன.
There was no disobedience there in Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே கீழ்ப்படியாமையே இல்லை.
Why?
ஏன்?
Because none of these things had choice.
ஏனென்றால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து ஒன்றுக்குமே சுயாதீனம் இல்லை.
Then he created for the first time some another type of being who had choice.
இப்பொழுது வேறு விதமான ஒன்றை தேவன் ஒரு சிருஷ்டியை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒன்று கிடைத்து
விட்டது.
தூதர்கள்
they could choose.
அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும்.
This is before he created Adam.
ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அந்த யுகத்திலே.
This is a new type of creation.
இது ஒரு புதுவிதமான சிருஷ்டிப்பு.
Now
இப்பொழுது
choice, shall I obey God or not obey God?
இப்பொழுது நான் தேவனுக்கு கீழ்ப்படியட்டுமா கீழ்ப்படியாமல் போகட்டுமா என்றதான ஒரு சுயாதீனம்.
That's the first time in the universe that God created a new type of being that had the power of choice.
அதுதான் முதல் முறையாக சிருஷ்டிப்பிலேயே முதல் முறையாக தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு காரியத்தை வைத்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவை நாம் பார்க்கிறோம்.
Up till that point, nothing he created could sin, nothing he created could become holy.
அந்த காலகட்டம் வரை அவர் சிருஷ்டித்த எந்த ஒரு காரியமுமே பாவம் செய்ய முடியாதது இருந்தது. அதே சமயத்தில் பரிசுத்தமாகவும் முடியாது.
I mean, you know, the stars cannot be sinners.
நட்சத்திரங்கள் பாவிகளா இருக்க முடியுமா? இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும்.
And you know they cannot be holy even though they obey God. 100%
நூற்றுக்கு நூறு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் கூட அந்த நட்சத்திரங்கள் பரிசுத்தமாக முடியாது.
They obeyed God for so long.
எவ்வளவோ யுகா யுகங்களாக கீழ்ப்படிந்து வந்தாலும் பரிசுத்தமாக முடியாது.
They're not holy.
ஆனாலும் பரிசுத்தமாக இல்லை.
You can obey God for 100 years and not be holy.
நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் பரிசுத்தமாகாமல் இருக்க முடியும்.
It's a question of the reason with which you obey God.
நீங்கள் எந்த காரணத்திற்காக தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம்.
Supposing you obey God to impress other people that you are holy.
நான் பரிசுத்தவனா இருக்கிறேன் என்ற நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு கீழ்ப்படிகிறீர்கள் ஆனால்
you are not a holy person.
நீங்கள் பரிசுத்தவன் அல்ல.
Even though you are doing many things according to the Bible.
வேதத்தின்படி பல காரியங்களை நீங்கள் செய்தாலும் கூட நீங்கள் ஒரு பரிசுத்தவன் அல்ல.
So when God created the angels, they had the power of choice.
தேவன் தூதர்களை சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான ஒரு சக்தி இருந்தது.
And he created one of those angels who was the leader of all the angels.
அந்த தூதர்களிலேயே ஒருவனை தலைவனாக தேவன் உண்டாக்கினார்.
You know, some people don't believe in leadership.
சிலருக்கு தலைமைத்துவத்திலே நம்பிக்கை இல்லை.
Some people say no, God doesn't believe in leadership. All are equal and only God is the only leader.
தேவன் ஒருவரே தலைவர், ஆகவே தேவன் வேறு தலைவர்களை ஏற்படுத்துவதில்லை, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமம் என்று எண்ணுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள்,
இட்ஸ் நாட் ட்ரூ.
அது மெய் அல்ல.
When he created the angels, he made a leader.
தூதர்களை உண்டாக்கின பொழுது ஒரு தலைவனை உண்டாக்கினார்.
When he joins a husband and wife, he makes one as the leader.
கணவன் மனைவியாய் உண்டாக்கும் பொழுது இணைக்கும் பொழுது அதிலே ஒருவர் நபரை தலைவராக வைக்கிறார்.
This is not after sin. Adam was supposed to be the leader even before sin.
பாவத்துக்கு பிறகு இது அல்ல. பாவத்துக்கு முன்பதாகவே ஆதாம் தன் குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டியவர்.
When he creates a family, he creates leaders, father and mother to be leaders of the children.
ஒரு குடும்பத்தை உண்டாக்கும் பொழுது அங்கே தகப்பனும் தாயும் அந்த குடும்பத்துக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள்.
When he establishes society, he appoints leaders as kings.
ஒரு சமுதாயத்தை அங்கே ஏற்படுத்தும் பொழுது அந்த சமுதாயத்தை ஆண்டு கொள்ளுகிற ஆளுநர்களை தேவன் உண்டாக்குகிறார்.
When he builds a church, he appoints leaders.
சபையை தேவன் உண்டாக்கும் பொழுது சபைக்கு தலைவர்களை தேவன் நியமிக்கிறார்.
Leadership is not man's idea. It is God's idea from the beginning.
தலைமைத்துவம் என்பது அது மனிதனுடைய கருத்து அல்ல, அது யுகமாக அது தேவனுடைய எண்ணத்தில் எழுமின ஒரு காரியமாக இருக்கிறது.
One of the angels, the leader.
ஆகவே தேவ தூதர்களில் ஒருவரை தலைவராக தேவன் நியமித்தார்.
And we read here in Ezekiel 28 about him.
எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Now why am I turning to this passage?
ஏன் நான் இந்த வேத பகுதிக்கு திரும்புகிறேன்?
Because this is the first time in this universe, in this beautiful universe, that holiness and fellowship were lost.
தர்மியான ஒரு அந்த சராசரத்திலே முதல் முறையாக இங்குதான் பரிசுத்தமும் ஐக்கியமும் அங்கே காணாமல் போகிறது.
I told you there was beautiful fellowship between Father, Son and Holy Spirit. And holiness, perfect holiness.
பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்த யுகத்திலே பரிபூர்ண ஒரு ஐக்கியமும் பரிசுத்தமும் காணப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
But the moment he created someone with free choice.
ஆனால் அங்கே ஒரு சுயாதீனத்தை உடைய ஒரு நபரை உண்டாக்கின உடனே
very quickly holiness was lost, fellowship was lost.
மிக தீவிரமாக சீக்கிரமாக பரிசுத்தமும் தொலைந்து போனது, அங்கே ஐக்கியமும் தொலைந்து போனது.
See when God created the head of the angels, we read in Ezekiel 28 verse 12.
எசேக்கியேல் 28 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Says here, take a lamentation against the king of Tyre.
மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து புலம்பி, அவனை நோக்கி.
This means the spirit ruler of the nation of Tyre.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த தீரு அந்த ராஜ்யத்தினுடைய ஆவி, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி.
We read in Ephesians 6:12 that there are rulers over the world.
இந்த அந்தகார லோகாதிபதிகள் என்று சொல்லி எபேசியர் 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதிபதிகள் அந்த அந்தகாரத்திலே என்று நாம் வாசிக்கிறோம்.
Jesus called Satan the overall ruler of the world in John 14 verse 30.
யோவான் 14 அதிகாரம் 30 வசனத்தை இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு பிசாசை அழைத்தார்.
So that spirit ruler of Tyre at that time was Satan.
ஆகவே அந்த நேரத்திலே அந்த காலத்து தீருவை ஆண்டு கொண்டிருந்த அந்த அதிபதி பிசாசு.
And the Lord is telling him,
அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
Satan,
சாத்தானே,
once upon a time,
ஒரு காலத்திலே,
you had the seal of perfection, full of wisdom and perfect in beauty.
நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன்.
You were in Eden, the garden of God.
நீ தேவனுடைய தோட்டங்களிலே ஏதேனிலே இருந்தவன்.
See, this is the Eden that was created in verse 1, not the one that was afterwards repaired and reconstructed in chapter 2.
இந்த ஏதேன் என்பது 1 அதிகாரத்தில் இருந்த ஏதேன்.
First verse.
1 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்ததான ஏதேன். அது அழிக்கப்பட்ட ஒழுங்கின்மையாய் மாறி அதற்கு பிறகு சரி செய்யப்பட்ட ஏதேன் அல்ல.
This Eden was all destroyed when Lucifer fell.
லூசிபர் கீழே விழுந்த பொழுது அந்த ஏதனானது அழிக்கப்பட்டது.
Lucifer is a name, we don't know the real name, but it's a name people have given to the head of the angels.
ஜனங்கள் அந்த தூதனுடைய தலைவனுக்கு கொடுத்த பெயர் தான் லூசிபர். அவனுடைய பெயர் நமக்கு தெரியாது.
God has not revealed his name anywhere in the Bible.
வேதத்தில் எங்கேயுமே தேவனுடைய பெயரை வெளிப்படுத்தவே இல்லை.
We will call him Lucifer just because that's a commonly used name.
பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பெயரா இருக்கிற அப்படினாலே லூசிபர் என்று நாம் தான் அழைக்கிறோம். அவனுடைய பெயர் வெளிப்படுத்தப்படவில்லை.
God has not revealed his name and there's no need to know his name.
தேவன் அவனுடைய பெயரை வெளிப்படுத்தவும் இல்லை, அதை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவையில்லை.
His present name is Satan.
என்றால் இப்பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய பெயர் சாத்தான்.
But that was not his name in the beginning.
ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த பெயர் அல்ல.
And he was perfect.
அவன் பூர்ணமானாய் இருந்தான்.
And he was in Eden.
அவன் ஏதேனில் இருந்தான்.
And it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
he was anointed, verse 14.
14 வசனத்தில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறோம்.
He was not a human being, he was a cherub.
அவன் மனுஷன் அல்ல, அவன் கேருபாக இருந்தான்.
Anointed.
அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்.
And he was in the holy mountain of God.
அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே இருந்தான்.
Look at his holiness, verse 15. He was blameless in all his ways.
அவனுடைய வழிகளிலே அநியாயம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவனுடைய வழிகளிலே குறையற்றவனாய் இருந்தான் என்று பார்க்கும். அவனுடைய பரிசுத்தத்தை பாருங்கள்.
Then one day he fell.
ஒரு நாளிலே அவன் விழுந்தான்.
How did he fall?
எப்படி விழுந்தான்?
Verse 17.
17 வசனம்.
Your heart was lifted up because of your beauty.
உன் அழகினாலே உன் இருதயம் மேட்டிமையாய் இருக்கு.
You corrupted your wisdom by reason of your splendor.
உன் ஞானத்தினாலே உன் முணுக்கினாலே உன் ஞானத்தை கெடுத்தாய்.
And when he was proud in his heart.
அவன் தன்னுடைய இருதயத்திலே பெருமை அடையும் பொழுது,
you know, proud people become very foolish.
பெருமை உள்ளவர்கள் மிகுந்த புத்தியினராய் மாறுகிறார்கள்.
That even when God gives them a position of authority,
அவர்களுக்கு அதிகாரம் என்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்தாலும் கூட,
they're not satisfied with that.
அதிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை.
They want to go higher.
இன்னும் மேலாக போக விரும்புகிறார்கள்.
See that in the world.
உலகத்திலே பாருங்கள்.
If a man wants, his aim is to become the richest businessman in the city.
இந்த பட்டணத்திலே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்ற பெயரை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான்.
And he reaches there.
அந்த ஸ்தானத்தை அடைகிறான்.
He's not happy.
ஆனாலும் சந்தோஷம் இல்லை.
He wants to be the richest businessman in the whole state now.
இப்பொழுது முழு மாநிலத்திலேயும் பணக்காரன் என்ற நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான்.
If he reaches there, he's still not happy.
அந்த இடத்தை அடைந்த உடனேயும் சந்தோஷம் இல்லை.
He wants to be in the whole of the country.
இப்பொழுது நாட்டில் உள்ள பணக்காரர்களே ஒருவனாக வேண்டும் என்று விரும்புகிறான்.
The same thing can happen in a church.
இதே காரியம் சபையில் நடைபெற முடியும்.
That a person can long to have a position of authority.
சபையில் ஒரு அதிகாரம் என்கிற ஒரு ஸ்தானம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருக்கலாம்.
Even if he comes there, he's not happy.
இப்போ அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு கூட சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை.
He wants to have recognition in many churches.
பல சபைகளில் எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார்.
Because a proud person is never satisfied.
ஒரு பெருமையான மனிதன் ஒரு காலம் திருப்தி அடைவதே இல்லை.
And so we see that Lucifer.
ஆகவே நாம் லூசிபரை பார்க்கிறோம்.
He said in his heart in Isaiah 14 and verse 13.
ஏசாயா 14 அதிகாரம் 13 வசனத்தில் அவன் தன் உள்ளத்திலே சொல்கிறான்.
In verse 12 he is called the star of the morning.
12 வசனத்திலே அதிகாலையின் மடிய மகனாகிய விடிவெளியே என்று ஏசாயா 14:12 வாசிக்கிறோம்.
And this is what one of the early translations translated it as Lucifer in the Latin, and so we get that name.
ஆதி காலத்தில் உள்ளதான மொழிபெயர்ப்பிலே அவனுடைய பொருள் லூசிபர் என்று சொல்லப்பட்டபடினாலே நாம் லூசிபர் என்று அவனை அழைக்கிறோம்.
But what did he say in his heart?
ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன சொன்னான்?
I will go above the throne of God.
நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் ஏறுவேன்.
I will make myself like God, verse 14.
14 வசனத்திலே நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான்.
You need to understand that the origin of sin was not sexual sin.
பாவத்தினுடைய ஆரம்பம் ஒரு பாலியல் உறவு சார்ந்த ஒரு பாவம் அல்ல.
It was not anger.
கோபம் அல்ல.
It was not murder.
கொலை அல்ல.
It was not telling lies.
பொய் அல்ல.
All the sins, it was none of the things listed in the 10 commandments.
10 கற்பனைகளில் சொல்லப்பட்ட எந்த ஒரு பாவமும் அல்ல.
It was not worshipping idols.
விக்கிரகங்களை வணங்குவதும் அல்ல.
It was not stealing.
திருடுவதும் அல்ல, களவு செய்வதல்ல.
It was not coveting your neighbor's property or wife.
உன்னுடைய பக்கத்து வீட்டினுடைய அவனுடைய சொத்தையோ அவனுடைய மனைவியோ உள்ளத்தில் இச்சுப்பதல்ல.
The origin of sin is something never listed in the 10 commandments.
பாவத்தினுடைய ஆரம்பம் 10 கற்பனைகளிலே சொல்லப்படவில்லை.
It was pride.
அது பெருமை.
Sin came because of pride.
பாவம் பெருமையினாலே தான் வந்தது.
And as soon as sin came,
பாவம் வந்த மாத்திரத்திலே,
we read that God cast down this angel.
தேவன் இந்த தூதனை தள்ளி விட்டார் என்று வாசிக்கிறோம்.
But not immediately.
உடனடியாக அல்ல.
He allowed Lucifer a certain amount of time.
லூசிபருக்கு சில கால அவகாசத்தை தேவன் கொடுத்தார்.
And during that time,
அந்த கால கட்டத்திலே,
Lucifer went around heaven among the other angels.
Lucifer anga paralavathile matra doodulathile poi ovvoruriya thodarbu kolgiran
and collected some people who had the same spirit as him.
Thanne polave aaviyudaiya matrol ellam kooti serkiran.
You know, there's a saying in English that birds of a feather flock together.
Ore vidamana iragalulla paravillam undraga serndugalum endra than oru palamuli aangilathile undu.
Crows will be together and doves will be together.
Purakkalellam undraga serndugalum enam inathodu kuda than serum endru solluvom.
You won't find a crow sitting in the midst of doves.
Purakkal mathile oru kaakaiye paarkka mudiyadhu. Kaakaiye mathile oru kaakai irukum.
So the devil went around heaven. He wasn't the devil then. The Lucifer went around heaven looking for people who had the same spirit as him.
Thanne polave aavi yaarudellam irukkirad endru solli thedi alaindhu appadiye pogran.
Seeing if there's anybody unhappy here.
Inge yaaravadhu santoshamattravulai dukkamanavulai dirthiyattravulai yaaravadhu irukkaral endru thedi paarkran.
And he found some angels.
Oru sila thoodralai eppadi paarkran.
Who could join him?
Thanne sernndukolla koodiya oru thoodralai paarkran.
And we read in Revelation.
Velippadatha visheshathile vaasikkrom.
In chapter 12.
12th adhigaram.
About Satan here in verse 3 is called a great red dragon.
Inge palaya paambaiye valusarpam endru pisasu alaikkapadugiradhai paarkrom.
And it says in verse 4 with his tail he swept away a third of the stars of heaven.
Thanudaiya vaalai veithukondu moondile oru pangai thanakkaga serthukondan endru vaasikkrom.
Now in the first book of the Bible which is written, which is the book of Job, the stars of heaven are called the angels.
முதல் எழுதப்பட்ட புத்தகம் வேதத்திலே யோபுவின் புத்தகம் அங்கே தூதர்களை வானத்து நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறதை
பார்க்கிறோம்.
ஆகவே தூதன் வானத்திலே உள்ள மூன்றிலே ஒரு பங்கை தனக்காக சேர்த்துக்
கொண்டான்.
இப்பொழுது அவர்கள் எல்லாம் தன் பக்கமாய் வர வைத்துக்
கொண்டான்.
எப்படி அதை செய்தான் எனக்கு தெரியவில்லை.
எப்படி
செய்திருப்பான்? தூதரிடத்திலே எல்லாம் போய் நன்றாக பேசி
இருந்திருப்பான்.
இந்த இடத்துல உனக்கு சந்தோஷமா இருக்கிறாயா? உனக்கு நல்ல நிறைவு இருக்கிறதா?
Don't you think God is being too authoritative and all that?
தேவன் ஒரு சர்வாதிகாரி போல இருக்கிறாரே, அப்படி ஃபீல் பண்ணலையா என்று கேட்கிறான்.
Don't you think he should give us a little more freedom?
நமக்கு இன்னும் கொஞ்சம் சுயாதீனம் கொடுக்கணும்ல ஆண்டவர்?
How do I know that he spoke like that?
இப்படி தான் சாத்தான் பேசுறான் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீங்களா?
Because I've seen some brothers speak like that in some churches.
சில சபையிலே சில சகோதரர்கள் அப்படி பேசுறத நான் பார்த்திருக்கிறேன்.
Are you happy with the elders or do you feel a bit unhappy about what's going on here?
மூப்பரபத்தியே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அல்லது இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறதா என்று சொல்லி போய் எல்லாத்தையும் பேசுகிறது.
I call that a Lucifer ministry.
இதை நான் லூசிபர் ஊழியம் என்று அழைக்கிறேன்.
What should we do?
நாம் என்ன செய்யலாம்?
What did God do?
தேவன் என்ன செய்தார்?
He didn't do anything.
அவர் ஒன்றுமே செய்யவில்லை.
Sir, let them gather all the people who are unhappy.
சந்தோஷமற்ற மக்களை எல்லாம் இந்த ஊழியக்காரர் சேகட்டும்.
And once he had gathered one third of the angels,
moondile oru pangai sertha viragu
God put them all out.
Avan ellathiyum mottamai thalli vittar.
Yeah, there was a break of fellowship in heaven.
Paralogathile aikya kuraivu yerpattathu, aikya murivu yerpattathu.
There was a break of holiness, there was a break of fellowship.
Ange parisutha murivu yerpattathu, aikya murivum yerpadugirathu.
But in another way,
anal veru urathile solla ponal,
it was like a weeding of the garden of heaven.
Ange paralogam endra thottathile kalai vidugapadugirathu endru solalam.
Now if somebody comes to your garden, says your house,
yaaradhu unga veettukku varugirargal,
say I will weed your garden for you freely.
நான் இலவசமாக உங்க வீட்டில் தோட்டத்தில் களை பிடுங்குகிறேன் என்று சொல்லி வந்தால்,
I won't touch any of the plants but I pull out all the weeds.
நல்ல செடிகள் எல்லாம் தொடவே மாட்டேன், ஆனா இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் முள்ளு களை எல்லாம் பிடுங்கிறேன்னு சொன்னா,
He say, you don't want any payment for it?
இதை வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சம்பளமே வேண்டாமா என்று கேட்கிறீங்களா?
No. Why are you doing it?
எனக்கு சம்பளம் வேண்டாம், பின்னர் ஏன் செய்கிறாய்?
I like weeds. I like pulling out weeds.
எனக்கு களைகள் ரொம்ப பிடிக்கும், களைகளை பிடுங்குறது ரொம்ப பிடிக்கும்.
What will you do?
என்ன செய்கிறாய்?
Go ahead.
சரி, செய்.
And he goes, picks out all the weeds and takes it off.
அவ போய் அங்க இருக்க களைகள் எல்லாம் பிடுங்கி அதை கட்டி கொண்டு மூட்டையை கட்டி கொண்டு கொண்டு போய் விடுறான்.
Do you feel very sorry? Oh, he's taken away all the weeds from my garden.
ஐயோ, என்னுடைய களைகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டான் என்று சொல்லி துக்கப்படுகிறீர்களா?
Oh, you're very happy because the garden is much better now.
இப்பொழுது தோட்டம் மேன்மையாய் சிறந்ததாய் மாறி விட்டதாக சந்தோஷப்படுகிறீர்கள்.
Heaven became a better place when Lucifer had finished his ministry.
லூசிபர் தன்னுடைய ஊழியத்தை முடித்த பிறகு பரலோகமானது மேன்மையான ஒரு இடமாய் மாறி விட்டது.
And if you are fortunate enough to have some Lucifer in your church doing the same thing, your church will become a better place when he has finished his ministry.
உங்களுடைய சபையிலேயும் கூட லூசிபரை போல ஒரு சில இருப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இருந்தால் உங்களுடைய சபையிலேயும் கூட ஒரு பரிசுத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
That's not a break of fellowship.
அது ஐக்கிய முறிவு இல்லை.
In one sense it's a break of fellowship.
ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஐக்கிய முறிவு தான்.
It's a cleansing.
ஆனால் அது ஒரு சுத்திகரிக்கப்படுதல்.
It's a weeding.
அது களை எடுக்கப்படுதல்.
I have seen that in almost every church we have planted.
நாங்கள் ஸ்தாபித்த ஒவ்வொரு சபையிலேயும் கூட இது நடப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
A lot of people come first because they're excited.
முதலாவது எல்லாரும் பரவசம் அடைகிறபடினால் எல்லாரும் முதலாவது ஒன்றாய் கூடி வருகிறார்கள்.
And then some Lucifer begins to work there.
பிறகு அந்த சபையிலேயே லூசிபர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
Some people go away.
சில பேர் கூட்டத்தை விட்டு போய் விடுறார்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Now we can start building the body of Christ.
இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் சபையை கட்டி எழுப்ப முடிகிறது.
So I wanted to show you how sin originated in this universe.
ஆகவே இந்த அண்ட சராசரத்திலே பாவம் எப்படி ஆரம்பித்தது என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Because then we can understand the holiness and fellowship will come with the opposite of that.
அதற்கு எதிராகத்தான் பரிசுத்தமும் ஐக்கியம் வருகிறது என்பதை நாம் அதிகமாக எளிதாக விளங்கிக் கொள்ளலாம்.
That if holiness was lost through pride,
பெருமையினாலே தான் பரிசுத்தம் போய்விட்டது என்று நாம் அறிந்திருந்தோமானால்,
can come back only with humility.
தாழ்மையினால் மட்டுமே தான் போன பரிசுத்தம் திரும்பமாய் வர முடியும்.
Fellowship was lost through pride, it can only come back with humility.
பெருமையினாலே அங்கே போய்விட்ட ஐக்கியமானது தாழ்மையினாலே தான் திரும்பமாய் ஏற்படுத்தப்பட முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
help us to be gripped by the truths of your word.
உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தினாலே நாங்கள் பிடிக்கப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
That we can in these days build the church of Jesus Christ on earth.
இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த பூமியிலே கிறிஸ்துவின் சபையை நாங்கள் கட்டியெழுப்பும்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.